நாங்கள் இந்த காலை வேளையிலே நாங்கள் சிந்திப்பதற்காக தெரிவு செய்யப்பட்ட வேத பகுதி லூகா 7:38. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். அருமையானவர்களே, நாங்கள் போன முறை நாங்கள் பார்த்த காரியம் என்னவென்றால், நாங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் சமாதானம் இல்லாதவர்களாக இருக்கின்ற வேளையிலே நாங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன காரியங்களை செய்தால் தேவனோடு தேவ ஜனங்களோடு சமாதானமாக இருக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆகவே இன்று நான் உங்களோடு பிரதானமாக சிந்திக்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த பகுதியில் இருந்து நாங்கள் எல்லாரும் பாவிகள் என்பதை உணர்கின்றோம். எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் அறிந்தவர்களாக மட்டுமல்ல, அதை நாங்கள் சில வேளைகளில் அறிக்கை செய்கின்றவர்களாகவும் கூட இருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற பெரியதான பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் அறிக்கை செய்யப்பட்ட பாவமானது அது மன்னிக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருகின்றது வளமை. ஆகவே நாங்கள் இந்த பெண்ணினுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தால் எங்களுடைய இருதயம் எங்களுடைய செயற்பாடு எப்படியாக இருக்கும், இதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை இங்கு எங்களுடைய வாழ்விலே பார்த்தால் எங்களுடைய இருதயம் ஒன்றையும் எங்களுடைய செயற்பாடுகள் இன்னொன்றையும் செய்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே நான் இந்த மன்னிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவினுடைய வாழ்வை வைத்து என்னுடைய உங்களுடைய வாழ்விலே நாங்கள் மன்னிக்கப்பட்டோமா என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம்தான் எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக கொண்டு செல்லுகின்றது. ஆகவே அருமையாக நாங்கள் இன்று எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த தேவனுடைய சமூகத்திலே எங்களுக்கு பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை குறித்ததான ஐயப்பாடுகள் எங்களுக்கு இருக்கின்றதா, அல்லது எங்களுடைய சபையிலும் எங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே இந்த பாவ மன்னிப்பானது நிச்சயத்தை உணர்கின்றேனா என்கின்ற பெரிய கேள்விகளுக்கு நாங்கள் இன்று சிறிய காரியங்களின் ஊடாக இந்த பெரிய கேள்விக்கான மறுமொழியை காண இருக்கின்றோம். ஏனென்றால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆகவே இந்த பாவ மன்னிப்பை பற்றி பார்க்கின்ற வேளையிலே இங்கு பாவமான மன்னிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்வில் இருந்து நாங்கள் இந்த சிறிய 5 காரியங்களை கற்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் கற்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், ஒரு மன்னிக்கப்பட்ட ஒரு ஆத்மா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஆத்துமா, முதலாவதாக அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவை இங்கு முதலாவது காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை. ஆனால் நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கின்றோம், நாங்கள் இயேசுவை நம்பி இருக்கின்றோம் என்று எங்களுடைய வாயினாலே நாங்கள் சொல்லுவோம். ஆனால் எங்களுடைய இருதயமோ அந்த விசுவாசத்திற்கேற்ற கிரியைகளை எங்களிடத்திலே நாங்கள் காண்கின்றதில்லை. நாங்கள் இயேசுதான் எங்களுக்கு முன்பு, இயேசுதான் எங்களுக்கு முதலிடம், இயேசுவை அல்லாமல் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் மார்புதட்டிக் கொள்வோம். ஆனால் சில பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்தவுடனே இயேசுவை அப்படியே பின்னுக்கு தள்ளி விடுவோம், இயேசுவினுடைய வழிகளை ஒரு பக்கத்திற்கு வைத்து விடுவோம். எங்களுடைய விருப்பம், எங்களுடைய முயற்சி, எங்களுடைய பலம், எங்களுடைய காரியத்தையே நாங்கள் இப்பொழுது முன்னுக்கு வைக்கின்ற ஒரு மாயமால கிறிஸ்தவர்களாக அநேகர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவன் இந்த மாயமால கிறிஸ்தவர்களுடைய வாழ்விலே தேவன் சொல்கிறார், அவர்கள் காற்றினாலே அடிக்கப்பட்டு அவர்கள் எதையுமே பெற்றுக் கொள்ளுகின்றவர்கள் அல்ல என்றால் அதனுடைய அர்த்தம் அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மட்டுமல்ல பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த உறுதியையும் அவர்கள் இழந்து போவார்கள் என்பதை வேதம் சொல்கிறார். அவன் இங்கு மன்னிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா அருமையானவர்களே, அது என்ன செய்யும் என்றால் கிறிஸ்துவின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை கொண்டு இந்த இஸ்திரியினுடைய வாழ்வை நீங்கள் பார்த்தால், அவள் சாதாரணமான ஒரு பெண், அவள் இன்னொரு வகையில் இவங்க எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாகவும் வேதத்தில் எழுதி தந்த பிரகாரமும் அவள் ஒரு பாவத்திலே வாழ்ந்த பெண். ஆனால் அவள் என்ன செய்தாள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பூரணமாய் விசுவாசித்தாள். என்னத்தை விசுவாசித்தாள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் என்னத்தை விசுவாசித்தாள் என்றால் தன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஒரே ஒரு மத்தியஸ்தர் ஆண்டவராகிய இயேசு என்பதை தன்னுடைய வாழ்விலே அவள் பூரணமாய் விசுவாசித்தவளாக இருந்தாள். அவருடைய வாழ்விலே அருமையாகல எந்த ஒரு ஐயப்பாடுகளும் இருக்கவில்லை. இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு அவள் இயேசு வண்டையிலே நேரடியாக வருவதற்கான அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவரிடத்திலே காணப்பட்டது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் இன்று அநேகரை நம்புவோம், எங்களுடைய மனைவியை நம்புவோம், கணவனை நம்புவோம், நண்பர்களை நம்புவோம், எங்களுக்கு அன்பானவர்களை நம்புவோம், அரசாங்கத்தை நம்புவோம், விதானையை நம்புவோம், அநேக எல்லாரையும் நம்புவோம். ஆனால் யாரை நம்ப மாட்டோம், தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டோம். ஆனால் இந்த பெண் என்ன செய்தால், அவள் எவ்வளையும் நம்பாமல் அவள் நம்பினது தேவனுடைய வார்த்தை ஒன்று. என்ன வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை நீங்கள் யாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் என்ற வார்த்தையை நம்பினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போனால் அவர் சகல பாவங்களையும் மன்னிக்கிறதற்கு போதுமானவர் என்பதை அவள் நம்பினால் ஐயம் காணப்படவில்லை. போனால் மன்னிப்பாரோ, அறிக்கை செய்தால் மன்னிப்பாரோ என்ற கேள்விகள் அவருடைய வாழ்விலே வரவில்லை. ஆனால் இந்த நம்பிக்கை எப்படி வந்ததென்றால், பொய்யுரையாத தேவன் அவர் ஒன்றை சொன்னால் நிச்சயமாக செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவரிடத்திலே விட்டு அது போகவே இல்லை. அவை இதனாலே தான் என்ன செய்கிறாள், தன்னுடைய சகல பாவத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவள் போனதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர் நிச்சயமாய் பாவியை மன்னிப்பார். அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்விலே இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் என்ற காரியத்திற்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால் வரவிலக்கணம், நாங்கள் இன்று நடந்தவைகளை குறித்ததான ஒரு உறுதி, நடக்க போகின்றவைகளை குறித்ததான ஒரு நம்பிக்கை. அவை இந்த பெண்ணினுடைய வாழ்விலே பார்த்தால் அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னித்தவர் என்று அவள் கேள்விப்பட்டு அவள் என்ன செய்கின்றாள், அதிலே அவள் உறுதி கொண்டவளாய் தன்னையும் மன்னிப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவள் போனவளாக இருக்கிறார். அவர்கள் எங்களுடைய வாழ்விலும் ஆண்டவராக இயேசுவின் காரியம் இவ்வளவு பாவியாகி அவளை நான் மன்னித்திருக்க, உங்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றது அதிக நிச்சயம் அல்லவா என்கின்ற தேவனுடைய இந்த வார்த்தையை நானும் நீங்களும் நம்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கையிலே எந்த ஒரு ஐயமும் இல்லாத வகையிலே தெளிவாக நாங்கள் அதை நம்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த நாம் வேதத்திலே நிகழ்வுகள் நிகழ்காரியங்கள் நாங்கள் பார்க்கின்றோம், வேதத்தில் நடந்த சம்பவங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம், அதை நம்புகின்றோம். ஆனால் அது எங்களுடைய வாழ்விலே நடக்கும் என்பதை நாங்கள் நம்பவில்லை. இது அவிசுவாசம். அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகின்றோம், எங்களுடைய கிரியைகளிலே நாங்கள் அதை நடப்பிக்கின்றதில்லை. ஞானஸ்நானத்திற்கு ஆயத்தப்படுத்துகின்ற இந்த பிள்ளைகள் கூட என்னுடைய பாவத்தை தேவன் மன்னித்திருப்பாரோ, என்னுடைய பாவத்தை தேவன் நிச்சயமாக மன்னிப்பாரோ, நான் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசத்தை வைத்திருக்கின்றது என்பது எவ்வளவுக்கு இது நடக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோடு பேசுகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் நம்ப வேண்டியது தேவனுடைய வார்த்தையை மட்டும். உண்மையுள்ள தேவன், நீங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நிச்சயமாக மன்னிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிச்சயமாக மன்னிப்பார். ஆகவே நீங்கள் எந்த ஐயமும் இன்றி
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை அறிக்கை செய்கின்ற போலே அவர் மன்னிப்பார் என்கின்ற விசுவாசம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். அருமையாக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வனை நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்க. நிகழ் காலத்தில் நடந்த காரியங்களை அவன் நம்பினவனாக இருக்கின்றான். ஆண்டவராக இயேசு வைத்தவன் என்று பார்க்கின்றான். தான் ஒரு பாவி என்பதை உணர்கின்றான். ஆனால் வரப்போகின்ற காரியத்தை குறித்து நம்புகிறான், நீரோ திரும்ப வருவீர். இயேசு அவனுக்கு சொன்ன மறுமொழி என்னவரான், நீ இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். சாதாரணமான ஒரு விசுவாசம். அவன் இறையல் இறையல் கல்லூரிகளுக்கு போய் அவன் புத்தகங்களை வாசித்து இந்த விசுவாசத்தை அவன் கண்டுகொள்ளவில்லை. இந்த பெண்ணும் அதே மாறித்தான். ஆகவே அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்விலே வேதம் சொல்றது, கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையளவு கிரிகைகளை நாங்கள் செய்யலாம் என்று. ஆனால் நாங்கள் எங்களுக்கு மலையளவு விசுவாசம் இருக்குது என்று காட்டிக்கொள்கின்ற எங்களாலே ஒரு கடுகளவு காரியமும் நாங்கள் செய்கிறதில்லை. அவ இங்கு வேதம் சொல்றது என்ன, இங்கு சிறிய அளவு கட்டுகளவு விசுவாசம் இருந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்ற காரியம் என்ன, நாங்கள் மலையளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறோம், ஆனால் ஒரு கடுகளவு காரியம் செய்ய துப்பில்லை. இதுதான் எங்களுடைய மாயமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அவை தேவன் சொல்லுகின்றார், இல்லை, நீங்கள் கடுகளவு விசுவாசத்திலும் உறுதியாக இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை எப்படியாக மன்னித்தார், அவடத்தில் இருந்த இந்த விசுவாசம், சொல்றோட விசுவாசம் உன்னை ரட்சித்த இந்த விசுவாசம், அவளத்திற்கு விசுவாசம் இருந்ததோ, அவளத்திற்கு அருமையானவர்களே தேவனங்களை மன்னிப்பார் என்ற நிச்சயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அங்கலாய்க்க தேவை, மன்னிப்பாரோன்ற கேள்வி தேவை. ஆண்டவராகிய இயேசு தன்னிடத்திலே வருகின்ற எந்த ஒரு பாவியையும் அவர் தள்ளுகின்றவரும் அல்ல, தன்னிடத்திலே வருகின்ற எந்த ஒரு பாவியையும் அவர் சினக்கின்றவரும் அல்ல, அவர் தன்னிடத்திலே வருகின்ற எந்த ஒரு பாவியையும் அவர் ஒரு பொழுதும் வேண்டாம் என்று விளக்குகின்ற தேவனும் அல்ல. நீங்கள் வேதத்திலே எங்கேயாவது ஒரு இடத்திலே ஒரு பாவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பூணவடைந்து அவர் மன்னிக்காமல் விட்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் எனக்குள்ளே காட்டும். அருமையாளர்களே, அதன் ஊடாக தேவன் சொன்ன காரியம் என்னவென்றால், மன்னிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா என்ன செய்யும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் மீது அது நம்பிக்கை கொண்டதாக இருக்கும். இரண்டாவது காரியம், இங்கு மன்னிக்கப்பட்ட ஆத்துமா கிறிஸ்துவுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாக இருக்கும். இங்கு லூக்காவிலே பாருங்கள், அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று என்று அர்த்தம் என்னவென்றால், அருமையானவர்களே, இங்கு தன்னை தேவனுக்கு முன்பாக வருவதற்கு ஆயத்தம் இல்லாத ஒரு தாழ்மை உள்ளது. அவங்க தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அநேகருடைய வாழ்விலே தாழ்வு மனப்பான்மை உண்டு. ஓ, நான் பாவியான மனுஷன், நான் இதற்கு தகுதி இல்லாதவன், என்னை அப்படியாக நான் காட்டிக்கொள்ளக் கூடாது என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்று அநேகர், அது பாவம். அவங்க வேதம் சொல்லுகின்ற தாழ்மை என்றால் என்னவென்றால், இங்கே தாழ்வு மனப்பான்மை என்றால் என்னவென்றால், என்னையும் மற்றவர்களையும் நான் பார்க்கின்றது அந்த தாழ்வு மனப்பான்மை. தாழ்மை என்றால் என்னவென்றால், என்னையும் தேவனையும் பார்க்கின்றது தாழ்மை. நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களையும் மற்றவர்களையும் பார்க்கின்றோம், இது தாழ்வு மனப்பான்மை. ஆனால் இந்த இஸ்திரிக்கு இருந்தது வந்து தாழ்வு மனப்பான்மை. அவ்வளவு பாவமானவளாக இருந்தால் உலகமே அவளை பாவம் என்று முத்திரை குத்தியது. ஆனால் அவரிடத்திலே தாழ்வு மனப்பான்மை இருக்கவில்லை. ஐயோ, இந்த பரிசேயர் எல்லாரும் என்னை கெட்டதாக பார்க்கின்றார்களே, நான் எப்படியாக இயேசுவிடத்திலே போக முடியும் என்கின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவரிடத்திலே இருக்கவில்லை. அவரிடத்தில் இருந்த காரியம் என்னவென்றால், தன்னையும் அவள் தேவனையும் மட்டுமே பார்த்து அங்கு தேவனுக்கு முன்பாக வருவதற்கு வெட்கம். ஆனால் மனுஷருக்கு முன்பாக அவள் வெட்கப்படவில்லை, பரிசேயர்களுக்கு முன்பாக போக வைக்கப்படவில்லை, ஆனால் தேவனுக்கு முன்பாக வரவேற்கப்பட்டவளாக இருந்தார். அவர்கள் நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கப்பட்ட ஒரு ஆத்மாவானது அது தேவனுக்கு முன்பாக தாழ்மையை கொண்டதாக இருக்கும். அது தேவனுக்கு முன்பாக வர வெட்கப்படாமல் விதவனுக்கு முன்பாக வர வெட்கப்பட்டதாகவும் அது ஒரு பொழுதும் தேவன் தன்னை பார்க்கிறதிலே பார்க்கிறார் என்பதை குறித்ததான வெட்கப்படாமல் அங்கு தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்மையாய் எந்த ஒரு வகையிலும் பெருமைகளும் அல்ல தேவன் மன்னித்து விட்டாரே என்று சொல்லி அங்கிருந்த பரிசேயரை பார்த்து நக்கலாக பார்த்தவளாகவோ அல்லது மன்னிக்கப்பட்ட பின்பதாக நெஞ்சை நிமித்தினவளாகவோ அவள் இருக்கவில்லை. அவருடைய வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக இருப்பதையே தெரிந்து கொண்ட பெண்ணாக இருந்தார். என்னுடைய வாழ்விலே நாங்கள் எவ்வளத்திற்கு நாங்கள் தாழ்மையாக இருக்கின்றோம். எங்களுடைய பேச்சிலே பெருமை, எங்களுடைய உடைகளிலே பெருமை, எங்களுடைய நடைமுறைகளிலே பெருமை, எங்களுடைய சிந்தனைகளிலே பெருமை, மற்றவர்கள் எல்லாரும் எங்களை பார்த்து வியக்க வைக்க வேண்டும், மற்றவர்கள் எங்களை பார்த்து எல்லாரும் போற்ற வேண்டும் என்கின்ற உலக பிரகாரமான பெருமைகள், இப்படியாக அநேக பெருமைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கிற காரியம் என்னவென்றால் நீங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர எங்களுக்கு இருக்கின்ற எங்களிடத்திலே காணப்படுகின்ற கல்விகள், செல்வங்கள், பொருள்கள், அழகுகள், சௌந்தரியங்கள் இவைகளை குறித்து மேன்மை பாராட்டுதல் அது எந்த வகையிலும் பிரயோஜனம் அல்ல. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகின்றார்கள். நாங்களோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். பெற்றார்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து பெருமைகளுக்கு உற்சாகப்படுத்தாதீர்கள், உலக காரியங்களை முன்வைக்காதீர்கள். கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்பொழுதும் நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுங்கள். நீங்கள் தாழ்மையானவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள். வாலிப பிள்ளைகள் உங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற சகல வெற்றிகரமான வாழ்வுகளை நீங்கள் யோசித்து எதிர்காலத்தை குறித்ததான பெருமைகளோடு வாழாமல் தேவனுக்கு முன்பாக தாழ்மையோடு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் இதுதான் நாங்கள் மன்னிக்கப்பட்டோம் என்பதற்கான ஒரு சான்றாக இருக்கின்றது எங்களுடைய தாழ்மை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாற்றிலே பாருங்கள், அவர் எவ்வளவுக்கு தாழ்மை இல்லை. காரணம் என்ன? நானும் நீங்களும் எங்களுக்கு பெருமைகள் இருந்தாலும் எங்களிடத்திலே வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் எங்களை நாங்கள் தாழ்மை கொண்டவர்களாக ஆக்குகின்றது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் எங்களை தாழ்மை உள்ளதாக மாற்றும். அருமையாக உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், எவ்வளவுக்கு தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாலாவது காரியம், நான் மெய்யாகவே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற மனிதனாகிய நான் முதலாவது கிறிஸ்துவிலே எவ்வளவுக்கு விசுவாசத்தை நம்பிக்கையை கொண்டவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாங்கள் உலகத்திற்கு தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவனுடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாக உருகுகின்றதாக இருக்க வேண்டும். நான் வாசித்த இந்த வேத பகுதியிலே கூட தெளிவாக காணப்படுகின்ற காரியம் என்னவென்றால் இந்த பெண்ணானவள் அவள் பின்னாக நின்று அழுது கொண்டு. அருமையாளர்களே, இதிலே பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் அவள் பின்னாக நின்று அழுது கொண்டு என்றால் அவள் தேவனுக்கு முன்பாக அவள் கரைகின்ற பெண்ணாக தன்னுடைய பாவங்களை, தன்னுடைய நிலைமைகளை, தன்னுடைய கடந்த கால வாழ்க்கைகளை அவள் நினைத்த வேளையிலே அவளுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை அவளாலே தடுக்க முடியாதவளாய் தன்னுடைய பாவத்தை குறித்து எப்பொழுதும் ஒரு உணர்வோடு அவள் என்ன செய்கின்றாள், கிறிஸ்து வண்டையிலே பாருங்கள் அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்தவளாய் இருக்கின்றாள். அவன் உண்மையாக இந்த மன்னிக்கப்பட்ட இந்த ஆத்துமா அருமையானவர்களே, அதனுடைய பாவத்தை குறித்ததான ஒரு கசப்பு உணர்வு வேதனையோடு அது எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கு. அவர்கள் தன்னுடைய இருதயமானது அது உருகுகின்றதாக இருக்கும், தங்களுடைய இருதயமானது அது உருகினதாக இருக்கின்றது. அவள் சற்று கரைந்த பின்பு ஒரு கணம் அவள் அழுது போட்டு பின்பதாக அங்கிருந்தவர்கள் எல்லாம் பார்த்து அவள் எந்த ஒரு வகையிலும் நகைக்கவில்லை. அவள் சற்று அழுது போட்டு தன்னோடு பாவத்தை செய்தவர்களை குறித்து எந்த ஒரு குற்றத்தையும் அவள் சுமத்தவில்லை. என்ன செய்கிறாள், தன்னுடைய பாவத்தை மட்டுமே சிந்திப்பதற்கே நேரமில்லாத அந்த பாவி கிறிஸ்துவினுடைய பாதபடி அருகே இருந்து தன்னுடைய பாவத்தை அவள் அங்கே கண்ணீரினாலே கரைத்து ஊத்திக் கொண்டிருந்தாள். அருமையாகளை மெய்யாக மன்னிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் மற்றவர்களை மன்னிக்கின்றவன் மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பாவங்களை குறித்து ஒட்டுப்பொழுதும் பேசான், மற்றவர்களுடைய பாவங்களிலே குற்றத்தை பிடிக்காதவன். அருமையாளர்கள் என்னுடைய வாழ்விலே நாங்கள் எங்களுடைய பாவங்களை பற்றி நாங்கள் கதைக்கின்றது கூடவா அல்லது மற்றவர்களுடைய பாவங்களை பற்றி கதைக்கின்றது கூடவா? நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் விமர்சிப்பது அதிகமா அல்லது எங்களுடைய பாவங்களை நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை நாங்களே விமர்சிப்பது விமர்சிக்கின்றவர்களா இருக்கின்றோம்? அவள் இங்கு மெய்யாக மன்னிக்கப்பட்ட இந்த பெண்ணுடைய வாழ்வை பார்த்தால் அவள் ஒற்று பொழுதும் மற்றவர்களுடைய பாவத்தை குறித்து அவள் விமர்சிக்கவில்லை, மற்றவர்களுடைய பாவத்தை முன்னாக வைக்கவில்லை. அவள் எல்லாரும் என்னை பாவிகள் என்று சொல்லுகின்றீர்களே, ஆனால் என்னோடு பாவம் செய்தவர்கள் எல்லாம் விட்டு விட்டீர்கள் என்று அவள் அங்கலாய்ப்பான குரலை கூட அவர் அங்கு எழுப்பவில்லை. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். அவனவன் தன்னுடைய பாவத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது. அவன் நாங்கள் செய்கின்ற பாவத்திற்குத்தான் நாங்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் அல்ல. நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கு நாங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல மற்றவர்களுடைய பாவங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து தூக்கி போட்டுக்கொண்டு ஏதோ நாங்கள் மற்றவருடைய பாவங்களுக்காய் தண்டிக்கப்பட போகிறோம் போல நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சொந்த பாவத்திற்குரிய கணக்கை நாங்கள் தேவனுக்கு முன்பாக கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு மட்டுமே இருந்தது. தாவீது ராஜாவை திரும்ப திரும்பவாக உணவுதாரணத்துக்கெடுக்கிறான், சொல்றான், தேவரீர் பரத்திற்கு விரோதமாய் மட்டும் நான் பாவத்தை செய்தேன். பெட்சே பாலை பற்றி கதையே இல்லை. தன்னுடைய பாவத்தை பிடிக்க வந்த நாத்தான் நீர் மீது ஒரு கதையும் இல்லை. நீர் நான் அருமையாகலே, என்னுடைய உங்களுடைய வாழ்வில் நாங்கள் எப்படியாக இருக்கின்றோம்? எங்களுடைய இருதயமும் எங்களுடைய செயற்பாடுகளும் எப்படியாக இருக்கின்றன? எங்களுடைய பாவத்திற்கு நாங்கள் மட்டும் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த இருதயத்தினுடைய உருக்கம் மன்னிக்கப்பட்ட ஆத்துமாவுக்கு நிச்சயமாயிருக்கும். நாலாவது காரியம், அவருடைய பாதங்கள் என்ற துடைத்து முத்தம் செய்து பரிமளத்தை பூசினாள். அவள் பின்னாக நின்று அழுது கொண்டு அவர் செய்தாள் என்றால், நாலாவது காரியம் என்னென்றால் மெய்யாக ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா கிறிஸ்துவின் அருகே நிற்கின்றதாக இருக்கும். பாரம்பரியமாகவே இந்த வேதத்தை எழுதுகின்ற பரிசுத்த ஆவியானவர் சொல்லித்தருகின்ற காரியம் என்னவென்றால், அவள் கிறிஸ்துவினுடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று கொண்டு என்றால் என்ன செய்கின்றாள்? இங்கே தான் பின்னாக நின்று கொண்டு என்றால் அங்கு முன்னாக நின்றது யாரு? கிறிஸ்து. அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய இந்த உருக்கமான வேதனைகளிலேயும் அவள் தன்னை முன்னாக வைக்கவில்லை, அவள் கிறிஸ்துவையே எப்பொழுது முன்னாக வைத்து பின்னாக நின்று கொண்டு, அவள் கிறிஸ்துவை முன்னாக வைத்து பின்னாக நின்று அவரை விட்டு விலகாதவளாய், தான் எங்கு போனாலும் அவரே முன்னுக்கு, நான் என்ன செய்தாலும் அவரோடு என்கின்ற அந்த நெருங்கிய உறவிலே இருக்கின்ற ஒரு பெண்ணாக இருந்தாள் இவர். அவளை பொறுத்த வகையிலே உலகங்கள் அவளுக்கு கை கொடுக்கவில்லை, உற்றார்கள் அவளை புரிந்து கொள்ளவில்லை, அங்கிருந்த சமய தலைவர்கள் அவளோடு எந்த ஒரு வகையிலும் உறவுகளை ஏற்படுத்தவில்லை. தன்னை பூரணமாய் புரிந்து கொண்ட, தன் மீது பூரணமாய் அன்பு செலுத்தினர், தன்னுடைய சகல பாவங்களையும் மன்னித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு தான் இருக்க வேண்டும் என்பதை வாயினாலே அவள் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியானவர் சாட்சி பகர்கிறார். எப்படி என்றால், அவள் பாதருகே நின்று, அவள் சொல்லவில்லை நான் இயேசுவோடு இருந்தேன், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகின்றார், அவள் அவருடைய பாதத்தருகே நின்று கொண்டு. அருமையாகளே, என்னுடைய உங்களுடைய நிலைகள் எங்கே இருக்கின்றன? இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், தேவனுடைய வேத படிப்புகளில் நாங்கள் கலந்து கொள்கின்றதோ, வேதங்களை வாசிக்கின்றதோ, வேறு புத்தகங்களை வாசிக்கின்றதோ, தேவனோடு ஜபிக்கின்றதோ எங்களுடைய வாழ்விலே அதிகிப்போன் ஒரு காரியம். ஆனால் கேட்டால், 20 வருஷ விசுவாசிகள், 50 வருஷ விசுவாசிகள், 35 வருஷ விசுவாசிகள், கடைசியாக வாசித்த வேத பகுதி என்ன? மண்டே சொறிவோம் என்றால் அவ்வளவுக்கு எங்களுடைய விசுவாசம் பெலத்ததாக இருக்கும். அருமையாகவே, தேவனுடைய வார்த்தையை வாசிக்காமல், தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் இல்லாமல், தேவனோடு அருகாக இல்லாமல், அவருடைய வழிகளிலே நில்லாமல், நீங்கள் விசுவாசிகள் என்று சொல்லுகின்றது உங்களை நீங்களே ஏமாத்துகின்ற ஒரு காரியம் என்பதை இங்கு வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகிறது. இங்கு மெய்யாக மன்னிக்கப்பட்ட தேவனுடைய ஆத்மாவானது, அது கிறிஸ்துவின் அருகே அது எப்பொழுதும் நிற்கின்றதே தனக்கு பாதுகாப்பாக, கிறிஸ்துவின் அருகே நிற்கின்றதே தனக்கு பலமாக, கிறிஸ்துவின் அருகே நிற்கின்றதே தனக்கு அரணாக எப்பொழுதும் உணர்கின்ற ஆத்மாவாக இருக்கும். கிறிஸ்துவை விட்டு தூரப்போகின்ற வேளையிலே பயம், கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை வாசிக்காமல், அவருடைய ஜனங்களோடு ஐக்கியத்தை பேணாமல் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு ஒரு வறண்டதைப் போலவும் இருக்கின்ற ஒரு இருதயத்தை கொண்டவர்களாக இருப்பார். அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்துவுக்கு அருகே நிற்கின்றது, கிறிஸ்துவை எங்களுடைய அரணாக வைத்திருக்கின்றது, அவரையே நாங்கள் தங்கி நம்பி வாழ்கின்றவர்களாக இருக்கிறோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எவ்வளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம், அவருடைய ஜனங்களோடு சேர்ந்து ஜபிக்கின்றதற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். இந்த சபையானது தேவனுடைய வல்லமையினாலும் மகத்துவத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் அது உயர வளர வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன பிரயாசப்படுகின்றோம்? ஒன்றுமில்லை. கேட்டால் விசுவாசிகள், வேதம் சொல்லுகிறது கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த. அவே நாங்கள் எங்களை விசுவாசிகள் என்று சொல்லாம் வறுமையார்களே, தேவன் எங்களை விசுவாசிகளாக என்ன செய்ய வேண்டும்? அறிக்கையிட வேண்டும். கடுகளம் இறுதியாக இந்த பெண்ணினுடைய வாழ்வை பார்த்தால், ஒரு மன்னிக்கப்பட்ட ஆத்மா கிறிஸ்துவுக்கு சேவை செய்வதற்கு எந்த ஒரு வகையிலும் பின்னிற்க மாட்டார், நெவர், இல்லவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை உணர்ந்த எந்த ஒரு பாவியும் கிறிஸ்துவினுடைய நாமத்திற்கென்று செய்யப்படுகின்ற எந்த ஒரு வேலையிலும் பின்னிக்க மாட்டார்கள். நான் இன்னொரு வகையிலே சொல்லுகின்றேன், ஒரு காரியம் அது சில வேலைகளில் கடினமாக இருந்தாலும் கூட நான் அதை தனிப்பட்ட வகையில் விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவுக்கென்று எந்த ஒரு பணியையும் விருப்பத்தோடும் சந்தோஷத்தோடும் செய்யாத எவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பாவ மன்னிப்பை பூர்ணமாய் அனுபவிக்கவில்லை என்பதே அதனுடைய அர்த்தம்.
கிறிஸ்து எங்களுக்காக தந்த அந்த ரட்சிப்பினுடைய மகத்துவத்தை உணராத எவனாலும் தேவனுக்கென்று முழுமனதோடு குறைமனதோடு எந்த ஒரு காரியத்தையும் அவனால செய்ய முடியாது. ஆவேர்மையானவர்களே, இந்த பெண்ணினுடைய வாழ்வை பார்க்கின்ற வேளை அவள் ஒரு பாவியானவளாக இருந்தாலும் பாத்திரம் நிறைய அந்த தைலத்தை கொண்டு வருகின்றான். ஒருவரும் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. அங்கு பரிசேயருடைய கண்களிலே தனக்கு இவள் நல்லவள் வல்லவள் என்று சொல்லுவார்கள் என்ற நினைப்போடு அவள் அந்த தைலத்தை கொண்டு வரவில்லை. அல்லது இயேசு கிறிஸ்து கூட தன்னை ஏதோ அங்கு தூக்கி பிடிப்பார் என்று அவள் அந்த தைலத்தை கொண்டு வரவில்லை. தேவன் மீது வைத்திருந்த அந்த விசுவாசம், அவள் தேவன் மீது வைத்திருந்த அந்த பாசமும், கிறிஸ்து என்னை மன்னிப்பார் என்கின்ற அந்த உன்னதமான நம்பிக்கையும் அவளை என்ன செய்ய வைத்ததென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அவள் அங்கு சேவை செய்ய அவளை அங்கு உண்ணியதாக. அருமையாளர்களே, இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சபை என்ற காரியத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே, இன்று அநேகருக்கு சபையை குறித்ததான எந்த ஒரு விளக்கமும் எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு பாசமும் இல்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பெண்ணினுடைய வாழ்வை பார்க்கின்ற போதிலே அவள் மன விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு, மற்றவர்கள் எல்லாம் என்னை எப்படியாக நினைப்பார்கள் என்று மற்றவர்களை பற்றியே சிந்திக்காதவளாய், கிறிஸ்து ஒருவரையே சிந்தித்தவளாய், அவருக்கென்று தன்னாலான இயல்பை தன்னாலான சகல காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று முழு விருப்பத்தோடும் அவள் அங்கே கிறிஸ்துவினுடைய பாதத்தை கழுவினவளாம். தேவனுக்கு சேவையை செய்ய வேண்டும் என்று விரும்பின வேளையிலும் கூட அருமையாகவே அந்த தைலத்தை கொண்டு போய் தலையிலே தடவி கிறிஸ்துடைய தலையை தான் அங்கு செய்கிற பெரிய பணியை அவள் விரும்பவில்லை. சாதாரணமாக காலை கழுவு, காலை கழுவு என்பது அந்த காலங்களிலே ஒரு கீழ்த்தனமான ஒரு காரியம். இதனால் இதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தான் இவ்வளவு தாழ்மையானவர் என்பதை சீஷருடைய பாதங்களை கழுவினவராக இருக்கிறார். அவர்களை இந்த பெண்ணானவள் என்ன செய்கிறார் என்றால், ஒரு தேவனுடைய சரீரத்திற்கென்று கிறிஸ்துவனுடைய சரீரத்திற்கென்று தன்னாலே இயலுமான ஒரு சிறிய ஒரு அற்பமான கேவலமான காரியத்தை கூட சந்தோஷமாக செய்கின்றவராக. அன்று எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய விருப்பம், மனிதர்கள் மத்தியிலே புகழ்கள் ஏற்படுகின்ற காரியங்களை செய்ய விருப்பம். இது மெய்யாக ரட்சிக்கப்பட்டவனுடைய குணாதிசயம் இல்லை, அது பெருமை நிறைந்த இருதயம், மனிதர்கள் காண வேண்டும் என்று செய்கின்ற இருதயம். ஆனால் மெய்யாக ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வாழ்விலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு காரியினால் தேவனுடைய மகிமைக்கென்று ஒரு சிறிய காரியத்தை கூட விருப்பத்தோடு தொடர்ச்சியாக செய்கின்ற ஒரு காரியத்தை நாங்கள் காண. அருமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்றால், தேவனுடைய சரீரமாகிய சபைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னாலே இயன்ற காரியத்தை அவன் செய்தவனாக இருக்க வேண்டும். நாங்கள் சபையாலே சில கூட்டங்களை ஏற்படுத்துகின்ற வேளையிலே நன்மையான சந்தோஷமான உலக பிரகாரமான காரியங்கள் என்றால் வருகின்ற எண்ணிக்கைக்கும், கூட்டுவோம் துடைப்போம் என்றால் வருகின்ற எண்ணிக்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசம். காரணம் என்ன? நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அருமையாக என்னுடைய வாழ்விலே நாங்கள் மன்னிக்கப்பட்டோமா என்கின்ற இந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், நாங்கள் கிறிஸ்துவிலே பூரணமான நம்பிக்கை, அவருடைய வார்த்தையிலே தெளிந்ததான நம்பிக்கை, எங்களை பார்க்கின்றவர்களாக அல்லாமல் கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நாங்கள் அவருக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதுமே கிறிஸ்துவோடும் கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கும் எப்பொழுதும் நாங்கள் தாழ்மையோடு கீழ்ப்படிந்து அவருக்கென்று எப்பொழுதும் எங்களை தாழ்மைப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் எங்களுடைய இருதயமானது கிறிஸ்துவுக்கு முன்பாக எங்களுடைய பாவங்களுக்காய் கரைகின்றதாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை அருகாக வைத்து அவரை எப்பொழுதும் முன்னாக வைத்து அவரோடே நாங்கள் இருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கென்று சேவைகளை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஐந்து காரியத்தை நாங்கள்
ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய இரகசியம் என்னவென்றால், கிறிஸ்து என்னை மன்னித்தார். இந்த பெண்ணினுடைய வாழ்விலே அவள் முழு காரியத்தை கிறிஸ்துவின் மீதே நம்பிக்கை கொண்டவளாய், அவள் கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினவளாய், அவள் கிறிஸ்துவுக்கு முன்பாக தன்னை உருக்கினவளாய், கிறிஸ்துவின் அருகே நின்றவளாய், கிறிஸ்துவுக்கென்று சேவையை செய்தவளாய் இருந்த வேளையிலே தேவன் அவளுக்கு கொடுத்த பட்டம், பாவியாகிய இஸ்திரிக்கு தேவன் கொடுத்த பட்டம், இந்த விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே அங்கிருந்த பரிசேயருக்கு வேத வல்லுநர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் இந்த பெண்ணுக்கு. காரணம், அவள் கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கை. அருமையாக, நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த சூழ்நிலையில் கிறிஸ்துவினுடைய வார்த்தையை அவருடைய வழிகளையும் நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் விசுவாசமாய் கொண்டீர்கள் என்று சொன்னால், தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திலே காணப்படாத காரியத்தை அனுபவிக்கின்ற சலாக்கியத்தை உங்களுக்கு தருவார் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று.